இன்றைய நாளிலே தேவனின் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பலவிதமான பாரங்களை மனதிலே சுமந்து நிற்கும் நீங்கள் பார சுமையை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஓர் சிறந்த வாய்ப்பு. பங்கு பெறுங்கள் இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கான முகவுரை பகுதியை சிந்தித்தோம். அதிலே ஆண்டவருடைய அன்பானது சிட்சையையும் சேர்த்ததுதான் என்பதை புரிந்து கொண்டோம். இந்த சிறிய புத்தகத்திலே இரண்டு சிந்தனைகள் தெளிவாக நமக்கு புலனாகிறது. முதலாவதாக, கர்த்தருடைய நாள் என்பது ஏழு முறை இந்த புத்தகத்திலே காணப்படுகிறது. எழுத்து வடிவிலே தீர்க்க தரிசனத்தை கொண்டு வந்த தீர்க்க தரிசியாகிய ஒபதியா மற்றும் யோவேல் போன்றவர்கள் இந்த கர்த்தருடைய நாளை குறித்து முதலாவது சொல்லியிருக்கிறார்கள். மற்ற தீர்க்க தரிசிகள் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது சிறைப்பிடிப்பிற்கு முன் இறுதி தீர்க்க தரிசியான செப்பனியா இதை குறித்து மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வருகிறார். இவர் மற்ற எல்லா தீர்க்க தரிசிகளையும் விட அதிகமான முறை கர்த்தருடைய நாளை குறித்து சொல்கிறார். கர்த்தருடைய நாள் என்பது ஏழு முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் மறைமுகமாக இதை குறிப்பிடுகின்ற மற்ற வாக்கியங்களையும் இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, இந்த புத்தகத்திலே எரிச்சல் என்ற வார்த்தை இரண்டு முறை வருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய எரிச்சலை விட தேவனுடைய எரிச்சல் வித்தியாசமானது. நம்முடைய எரிச்சலினாலே நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்ய பார்ப்போம். ஆனால் தேவன் தம்முடையவர்களிடத்திலே சில வேளைகளிலே எரிச்சல் கொள்கிறார். மனுக்குலத்தின் மீது சில வேளைகளிலே எரிச்சல் கொள்கிறார். தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். அவர்களை தனக்கென்று விலைக்கிரயம் கொடுத்து மீட்டுக் கொண்டார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்கு வழியையும் ஏற்படுத்தினார். இந்த உலகத்திலே எவரும் அழிந்து போவது அவருடைய சித்தமல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கவே விரும்புகிறார். ஆகவேதான் எரிச்சல் கொள்கிறார். நாம் அவருடைய வழிகளை அறிய முற்படாமல் அதற்கு கீழ்ப்படிவதே சிறந்தது. நீங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இப்பொழுது செப்பனியா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்ப்போம். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இங்கே செப்பனியா தன்னை பற்றி கூறுகிறதை பார்க்கிறோம். அவர் ராஜ பரம்பரை சேர்ந்தவர் என்பது இங்கே தெரிகிறது. எசேக்கியா யூதாவின் ராஜாவாக இருந்தவர். அவர் இங்கே எஸ்கியா என்று குறிப்பிடப்படுகிறார். இவர் செப்பனியாவின் தாத்தாவிற்கு தாத்தாவாவார். செப்பனியா யோசியாவின் ஆட்சி காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்து வந்தவர். யோசியாவின் காலத்திலே யூதாவின் இறுதி எழுப்புதல் நடைபெற்றது. மக்கள் மத்தியிலே தேவனுக்கு நேராக திரும்புதல் அதிகம் ஏற்பட்டது. இருந்தபோதிலும் இது ஒரு பெரிய எழுப்புதல் என்று சொல்வதற்கில்லை. அது வெகு நாட்களும் நீடிக்கவில்லை. இருந்தாலும் எழுப்புதல் என்பது அப்பொழுது நடைபெற்றது என்று சொல்லும் அளவிற்கு நடந்தது. செப்பனியாவிற்கு தீமையான ராஜாவாகிய ஆமோனையும் கொடிய ராஜாவான மனாசேயையும் அவர்களுடைய ஆட்சியையும் பற்றி ஓரளவு தெரியும். செப்பனியா தன்னுடைய தேசத்தின் மீதும் மக்கள் மீதும் தேவ நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை கண்டார். ஆகவே அவருடைய செய்தி மிகவும் கடினமான ஒன்றாய் இருந்தது. பாருங்கள், செப்பனியா முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கடுமையான வார்த்தைகள். இதிலே சந்தேகமில்லை. தேவன் சொல்கிறார், நான் நியாயம் தீர்க்க நோக்கமுடையவராயிருக்கிறேன். நான் அவ்வாறு செய்யும் பொழுது தேசத்தை முற்றிலும் சுரண்டி சமமட்டமாக்கி விடுவேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தை நன்றாக விளக்கி கழுவுறது போல தேசத்தை சுத்தமாக அழித்து விடுவேன். அவ்வாறு நான் உங்களை நியாயம் தீர்க்க நோக்கமுடையவராயிருக்கிறேன் என்கிறார். நாம் இந்த தீர்க்க தரிசனத்தை இன்னும் சற்று ஆழமாக பார்க்கும்பொழுது அது இஸ்ரவேல் தேசத்திற்கு மட்டுமல்ல, உலக அளவில் ஏற்படுகின்ற நியாய தீர்ப்பு என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்ப்பீர்கள் என்றால் அந்த புத்தகம் இதை உறுதிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, இது நடைபெறும் காலம் மகா உபத்திரவ காலம் என்றும் காலத்தை குறிப்பிட்டு சொல்கிறது. அந்த காலகட்டத்திலே இந்த பூமியானது தேவ நியாய தீர்ப்பினாலே முற்றிலும் அழிக்கப்படும். இயேசு கிறிஸ்து பூமியிலே 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபித்து பூமியை புத்துயிர்படுத்துவதற்கு முன்னர் இவ்வாறு ஒரு பெரும் அழிவு தேவ நியாய தீர்ப்பினாலே உண்டாகும். செப்பனியா 1:3, மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடர்கிறதற்கேதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நியாய தீர்ப்பில் எல்லா உயிருள்ள பிராணிகளும் அடங்கும் என்று பார்க்கிறோம். கலிலேய கடலுக்கு அருகிலே ஒரு மிருக காட்சி சாலையை இஸ்ரவேல் தேச அரசு வைத்திருக்கிறதாம். அதிலே வேத புத்தகத்தின் காலத்திலிருந்து காணப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களையும் பிடித்து வைத்து பாதுகாக்க முயற்சி மேற்கொள்கிறார்களாம். மக்கள் தொகை பெருக பெருக இவ்வாறு அரிதான உயிரினங்கள் அழிந்து போவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை. இன்றும் கூட அநேக தேசங்களிலே இப்படிப்பட்ட முயற்சிகள் பல மிருகங்களை குறித்து எடுத்துக் கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்று அநேக உயிரினங்கள் அழிந்து போய்விட்டதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவன் பூமியை இனி நியாயம் தீர்க்கும் பொழுது இவ்வாறே நடக்கும் என்று தேவன் சொல்கிறார். அநேக உயிரின வகைகள் உண்மையில் எல்லாமே அந்த காலகட்டத்திலே இல்லாமல் மறைந்து போகும். அது ஒரு பெரிய கடுமையான நியாய தீர்ப்பாய் இருக்கப் போகிறது. செப்பனியா 1:4, நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாயிருக்கிறதையும் ஆசாரியர்களோடே கூட கெம்மரீம் என்பவர்களின் பெயரையும். இங்கே யூதாவையும் எருசலேமையும் தனிப்பட்ட முறையிலே நியாயம் தீர்க்கப் போவதாக தேவன் தெளிவுபட கூறுகிறார். பாகாலில் மீதியாயிருக்கிறதையும் என்று சொல்கிறார். தேசத்தின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது எது என்று இங்கே தேவன் குறிப்பிட்டு சொல்கிறார். அது என்ன தெரியுமா? அதுதான் மாயை வணக்கம். ஆபகூக் தீர்க்க தரிசனத்திலே தேவன் 5 ஐயோக்களை குறிப்பிட்டு சொன்னார். அவர்கள் செய்த சில பாவங்களை நிமித்தம் இந்த 5 ஐயோக்களை அவர்கள் மீது கொண்டு வரப்போவதாக தேவன் சொன்னார். இந்த 5-லே இறுதியானது மாயை வணக்கம். இங்கே செப்பனியாவும் அதை சுருக்கமாக கொண்டு வந்து அந்த போலி மதத்தை குறித்து சொல்கிறார். நியாயாதிபதிகளின் புத்தகம் துவங்கி வேத புத்தகமானது மனித அரசாங்கத்தின் தத்துவங்களை குறித்து சொல்கிறது. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேசத்திற்கும் பொருந்துகிறதாயிருக்கிறது. ஒரு தேசம் வீழ்ச்சியுறும் பொழுது 3 விதமான நிலைகளை கடந்து செல்கிறது. முதலாவது சமயத்திலே ஏற்படும் வீழ்ச்சி, அதாவது ஜீவனுள்ள உண்மையான தேவனை விட்டு மக்கள் பின்வாங்கி போவது. இரண்டாவது காரணம் ஒழுக்கத்திலே ஏற்படும் சீரழிவு. மூன்றாவதாக அரசாங்கத்திலே ஏற்படும் குழப்பம். இந்த 3 விதமான நிலை ஒரு தேசத்திலே காணப்படும் பொழுது அது வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. இன்று உலகத்தில் உள்ள அநேக தேசங்களை பாருங்கள். அரசு நன்றாக இருந்தால் நாட்டின் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்று சிலர் சொல்கிறார்கள். அது சரியான காரணமாக இல்லை. இன்னும் சிலர், மக்கள் தெரிந்தினார்கள் என்றால், மக்கள் நேர்மையான வழியிலே நடந்தார்கள் என்றால் நாம் அவர்களை அவ்வாறு நடக்க வைத்துவிட திருத்திவிட்டோம் என்றால் நம்முடைய தேசத்தின் பிரச்சினையை தீர்த்துவிடலாம் என்று சொல்கிறார்கள். இதுவும் சரியானதாக இல்லை. ஆனால் மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்துவிட்டால் ஒரு தேசத்தின் பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியும் என்று உறுதிபட சொல்லலாம். ஜீவனுள்ள தேவனிடத்திலே மக்களை திருப்ப முடியும். இது நடைபெறாத பட்சத்திலே உலகத்திலே பிரச்சனைதான் எங்கும் இருக்கும். முதலாவதாக பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் சபையில் இருக்கிறது. சபை தேவனுடைய செய்தியை சரியாக சொல்ல தவறிவிட்டது. அதற்காக எல்லா சபைகளையும் ஒட்டுமொத்தமாக நாம் கூறிவிட முடியாது. சில சபைகளிலே அருமையான தேவனுடைய ஊழியர்கள் தேவனுக்காக அருமையாக நிற்கிறார்கள். ஆத்ம பாரத்துடன் ஜெபிக்கிறார்கள், செய்தி கொடுக்கிறார்கள். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இருந்தபோதிலும் அநேக சபை பிரிவுகள் விசுவாசத்தை விட்டு விலகிவிட்டார்கள். அவர்கள் தேசத்திற்கு, மக்களுக்கு வல்லமையான செய்தி அளிக்க முடியாத ஒரு இடத்திற்கு வந்துவிட்டார்கள். இவ்வாறு ஏற்பட்ட ஆவிக்குரிய வீழ்ச்சியே ஒழுக்க சீர்கேட்டையும் அரசியல் குழப்பத்தையும் கொண்டு வந்துவிட்டது. ஆம் அருமையானவர்களே, அமெரிக்க தேசத்திலே வெளியான ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் உரை இதை உறுதிப்படுத்துகிறது. அதிலே சபையானது ஆவிக்குரிய செய்தியை கொடுக்க தவறிவிட்டது என்று கூறி வரும்பொழுது இறுதியாக இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. கவனியுங்கள், இந்த தேசம் ஒழுக்கத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் துன்புற காரணம் கிறிஸ்தவம் என்ற பெயரிலே கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக இருப்பதே. ஒரு வருத்தமான உண்மை என்னவென்றால், சபைகள் தேசத்தின் ஒழுக்க வளர்ச்சியில் தலையிடவில்லை என்பதே. மக்கள் சபை ஆராதனையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் முக்கியமாக செல்கிறார்களே ஒழிய, ஊழியரிடத்திலிருந்து ஏதாவது ஆவிக்குரிய வழிநடத்தலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதில்லை. இது எவ்வளவு கஷ்டமான வார்த்தைகள்! இது உலகத்திலே உள்ள ஒவ்வொரு தேசத்திற்கும் பொருந்தும். ஆம் பிரியமானவர்களே, சபையானது இன்று இவ்வாறு காணப்படுகிறது. அது உலகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆனால் இன்று உலகமே சபைக்குள்ளே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. உலக பாவ பழக்க வழக்கங்கள் சபைக்குள்ளேயும் நுழைந்துவிட்ட பரிதாபத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு கிப்பன் என்ற வரலாற்று ஆசிரியர் 5 காரணங்களை கூறுகிறார். இவர் தேவனை பின்பற்றுகிற ஒருவர் அல்ல. இருந்த போதிலும் அவர் சொல்லுகிற கருத்து எவ்வளவு உண்மையாயிருக்கிறது என்பதை சற்றே கவனித்து பாருங்கள். முதலாவதாக, சமுதாயத்திற்கு அடிப்படையான குடும்பத்தின் சிறப்பை, குடும்பத்தின் புனித தன்மையை அவர்கள் அற்பமாக கருதியது. இரண்டாவதாக, அதிக வரி வசூலிப்பு. பொதுப்பணத்தை இலவச ரொட்டிக்கும் வேடிக்கைக்கும் பொதுமக்களுக்காக செலவழித்தது. மூன்றாவது காரணம், உல்லாசத்திற்கு அவர்கள் கொடுத்த அதிக முக்கியத்துவம். விளையாட்டானது நாளுக்கு நாள் மிகவும் கொடியதாகவும் ஒழுக்கங்கெட்டதாகவும் மாறிக்கொண்டே வந்தது. நான்காவதாக, எதிரி உள்ளாகவே இருந்தபொழுது அவர்கள் வெளி எதிரிகளை தாக்க அதிகமாக செலவு செய்து ராணுவத்தை பலப்படுத்தியது. ஐந்தாவது காரணம், சமயத்தின் அழிவு. சமயமானது ஒரு சடங்காச்சாரமாகி போய்விட்டது. மக்களுடைய வாழ்க்கையை தொடுவதை இழந்துவிட்டது. மக்களை வழிநடத்தும் வல்லமையை அது இழந்து போனது. இவையெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு காரணங்கள். அருமையானவர்களே, இன்றைய உலகத்தின் தேசங்களை எடுத்து பாருங்கள். நாம் பார்த்த இந்த காரணங்கள் அனைத்தும் அநேக நாடுகளுக்கு பொருந்துகிறதா இருக்கிறது. மேலும் செப்பனியா தெற்கு ராஜ்யமாகிய யூதாவின் மோசமான பகுதியை சுட்டிக்காட்டுகிறார். அது யூதாவின் விக்கிரகாராதனை. செப்பனியா அங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனித்து வந்தார். மக்கள் இப்பொழுது பனிச்சரிவுகளிலே விளையாடும் தட்டையான வண்டிகளிலே ஏறிவிட்டார்கள். அதிலே சறுக்கி கீழேயும் மேலேயும் போவது போல அவர்கள் நியாய தீர்ப்பின் பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேசமானது ஜீவனுள்ள உண்மையான தேவனை விட்டு பின்வாங்கும் பொழுது, சமயத்தின் அடிப்படை உயிரான சிறந்த நன்னெறிகளை விட்டுவிடும் பொழுது, அது விக்கிரகாராதனைக்கு போய்விடும் பொழுது, அந்த தேசம் முழு ஒழுக்க சீர்குலைவிற்கும் அரசியல் சீரழிவிற்கும் சென்றுவிடும் என்பதை விளக்குகிறது. இங்கே மூன்று விதமான தவறான ஆராதனை முறைமைகளை குறிப்பிட்டு சொல்வது நமக்கு ஆர்வத்தை தூண்டுகிறதாயிருக்கிறது. முதலாவதாக, பாகாலில் மீதியாயிருக்கிறதையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாகால் வழிபாடு முதலாவது முறையாகும். இது வட இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே ஏசபேலால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏசபேலின் தகப்பன் சீதோனியர்கள் மத்தியிலே இதன் வழிபாட்டிற்கு ஆசாரியனாக இருந்தான். தென் இஸ்ரவேல் தேசத்திலே மனாசையின் ஆட்சி காலத்திலே பாகாலின் பீடங்கள் மீண்டும் கட்டப்பட்டு பாகால் வழிபாடு பெயர் பெற்று விளங்கியது. நாம் இந்த இடத்திலே இதோடு தொடர்புள்ள வரலாற்று புத்தகத்தையும் படிப்பது அதிக தகவல்களை நமக்கு தரும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல வேதத்தின் தீர்க்க தரிசன புத்தகங்களையும் வரலாற்று புத்தகங்களையும் ஒன்று சேர ஒரே நேரத்திலே படிப்பது சிறந்தது. இந்த இடத்திலே நாம் மனாசேயின் ஆட்சியின் பின்னணியத்தை வாசித்து பார்ப்பது மிகவும் பயனுள்ளதாகும். இதற்காக 2 ராஜாக்கள் 21 அதிகாரத்தையும் 2 நாளாமும் 33 அதிகாரத்தையும் ஒரே நேரத்திலே வாசிக்க வேண்டும். இந்த மனாசேயை போல தேவனை விட்டு வெகு தூரம் சென்றவன் வேறு யாரும் இருக்க முடியாது. இவன் பாகால் தெய்வ வழிபாட்டை மீண்டும் அறிமுகப்படுத்தினான். இது ஒரு ஒழுக்கமற்ற வழிபாட்டு முறையாகும். இந்த பாகால் வழிபாட்டோடு அஸ்தரோத் என்ற தெய்வ வழிபாடும் காணப்பட்டது. இந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாம் மிகவும் கொடூரமாக இருந்தன. இந்த நாட்களிலே இந்த வழிபாடே முக்கிய இடத்தை பெற்றிருந்தது. யோசியா ராஜாவாக வந்தபொழுது, அவன் ஒரு சிறந்த அரசன் என்பது நமக்கு நினைவில் இருக்கும். இவன் முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? பாகால் வழிபாட்டை தேசத்தை விட்டு அகற்றுவதற்கு எடுத்த முயற்சிதான். செப்பனியா 1:4 வசனத்திலே ஆசாரியர்களோட கூட கெம்மரீம் என்பவர்களின் பெயரையும் என்று வசனம் சொல்கிறது. இந்த கெம்மரீம் என்பது கருப்பு ஆசாரியர்களை அர்த்தப்படுத்துகிறது. இவர்கள் கருப்பு நிற ஆடைகளையே அணிவார்கள். இன்று சாத்தானின் சபையிலே அவனை தொழுது கொள்வோரும் கருப்பு நிற ஆடையையே அணிகிறார்கள். இது இவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு பழக்கமல்ல, முன்பிருந்தே இந்த ஆசாரியர்கள் போன்றவர்கள் அணிந்து வந்ததுதான் அந்த பழக்கம். இந்த ஆசாரியர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று செப்பனியா சொல்கிறார். தொடர்ந்து செப்பனியா முதலாம் அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும். இங்கே வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் என்று பார்க்கிறோம். இங்கே விக்கிரகாராதனையின் 2 முறையை குறித்து செப்பனியா சொல்கிறார். அந்நாட்களிலே இது அதிகமாக காணப்பட்டது. இதுவும் ஒரு பயங்கரமான காரியம்தான். இஸ்ரவேலருடைய வீட்டின் மேல்புறம் தட்டையாக இருக்கும். இன்றைய நாட்களிலேயும் அப்படித்தான் காணப்படுகிறது. இந்த மாடியிலே குடும்பமாக அவர்கள் மாலையிலே கூடி வருவார்கள். இந்த மேல்பகுதியிலே அவர்கள் வான சேனையை பணிந்து கொண்டார்கள். வீடு ஆலயமாக மாறியது. இவ்வாறு தெய்வ வழிபாடு வீட்டிற்குள்ளே வந்ததை பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு வீடும் புரஜாதியாரின் தெய்வங்களை வணங்கும் ஒரு இடமாக மாறியது. சிருஷ்டியரை வணங்குவதற்கு பதிலாக தேவன் சிருஷ்டித்த காரியங்களை வணங்கினார்கள். இங்கே வான சேனை என்பது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை குறிக்கிறது. படைத்தவரை தொழுது கொள்ளாமல் அவரால் படைக்கப்பட்டவற்றை வணங்க ஆரம்பித்தார்கள். இதுவே அவர்கள் மேற்கொண்ட 2 தவறான ஆராதனை. கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் என்று பார்க்கிறோம். இது மிகவும் வசதியான, அதே வேளையிலே தந்திரமான ஒரு விக்கிரக ஆராதனையாக காணப்பட்டது. மல்காம் என்பது மோளேகு என்ற பெயராகும். இது அம்மோனியர்களின் தெய்வம். இந்த வழிபாட்டிலே அவர்கள் தங்கள் பிள்ளைகளையே பலியிட்டார்கள். இதிலே அவருடைய தந்திரமான செய்கை என்னவென்றால், அவர்கள் மல்காமை தொழுது கொள்ளும் பொழுது ஜீவனுள்ள உண்மையான தேவனையும், அதாவது கர்த்தரையும் வணங்குவதாக சொல்வார்கள். அதாவது 2 வழிபாட்டையும் உடையவர்களாயிருந்தார்கள். அதாவது தேவாலயத்திற்கும் வருவார்கள், மற்ற தெய்வ வழிபாட்டையும் செய்வார்கள். அவர்கள் கர்த்தரை அறிந்திருப்பதாகவும் அவரையே விசுவாசிப்பதாகவும் சொல்வார்கள், ஆனால் மல்காமையும் வணங்கினார்கள். இது 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை. என்னுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி இரட்டை வாழ்க்கை இருக்கிறதா? அதாவது கர்த்தரையும் மற்ற நம்பிக்கைகளையும் பின்பற்றுகிற பழக்கம் உண்டா? அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் அது தவறான ஒரு பழக்கம். ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் பற்றி வாழுங்கள். அவரே உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற தெய்வங்களோடு கூட நீங்கள் கர்த்தாதி கர்த்தரை இணைத்து சிந்திக்க முடியாது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தந்திரமான காரியம் இன்றும் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் இயேசுவை நம்புகிறவர்கள் போல காணப்படுவார்கள், ஆனால் உண்மையிலே இயேசுவை நம்பவில்லை. அவைகளை கிறிஸ்தவ சபைகள் என்று கூட அழைக்க முடியாதபடி காணப்படுகிறார்கள். உண்மையான சபையானது இயேசு கிறிஸ்து என்ற நபரை சுற்றிலும் எழுப்பப்பட்டுள்ள சபையாக இருக்கும். ஆதி திருச்சபையிலே அவர்கள் தேவனை தொழுது சேவிக்கவும் அவரை அறிந்து கொள்ளவும் ஐக்கியம் கொள்ளவும் சபைக்கு கூடி வந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் இயேசுவை முக்கியத்துவப்படுத்தி அவருடைய ரட்சிப்பை மையமாக கொண்டே செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே அநேக சபைகள் இவ்வாறு இயேசுவை மையமாக கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவர்கள் இயேசுவை குறிப்பிட்டு கூட சொல்ல மாட்டார்கள். அவ்வாறு கூறினாலும் இயேசுவை சிறுமைப்படுத்தும் வகையிலேயே சொல்வார்கள். அதாவது அவர்கள் இயேசுவின் தெய்வீக தன்மையை மறுதளிப்பார்கள். அவர் தேவன் என்பதை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் தேவனை தொழுது கொள்ளாமல் அவரை உதட்டளவிலே துதிக்கிறார்கள். அவரையும் அவருடைய போதனைகளையும் எவ்வளவு சிறந்ததாக இருக்கின்றன என்று புகழ்கிறார்கள். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் என்று கூட சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வேதத்தின் காரியங்களை நம்புகிறதில்லை. இயேசுவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களையும் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இன்றும் உலகத்தின் பல பகுதிகளிலே காணப்படுகிறது. யூதா தேசத்திலும் இப்படிப்பட்ட நிலை அன்று காணப்பட்டது. மக்கள் ஓய்வு நாட்களிலே செய்ய வேண்டிய சடங்காச்சாரங்களை ஒழுங்காக செய்து கொண்டு வந்தார்கள். மற்ற நாட்களிலே தேவாலயம் போவார்களா என்பது சந்தேகமே. இவர்கள் தேவாலயமும் போவார்கள், அதோடு மோளேகு தெய்வத்தையும் வணங்கினார்கள். மோளேகு என்பது மாம்சத்தின் தெய்வம். இது மாம்ச பிரகாரமான தொழுகை. அங்கே முற்றிலும் ஒழுக்க சீரழிவை காணப்பட்டது. அதேபோல இன்றும் கூட அநேகர் சபைக்கு செல்கிறார்கள். அவர்கள் சபை கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இல்லை. அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைகளிலே அதிகமானவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பார்கள், அல்லது அவர்கள் வேத வசனத்திற்கு முரணாக செயல்படுவார்கள். யூதாவை பற்றிய ஓவியமும் இதுதான் பிரியமானவர்களே. மட்டுமல்ல, இன்றும் கூட அவ்வாறு தந்திரமாக வஞ்சகமாக மக்கள் நடக்கிறார்கள். சிலர் சபை என்றால் இவ்வாறு இருந்தால் அது போதுமானது என்று நினைக்கிறார்கள். சபைக்கு கோபுரமும் மணியும் பாடகர் குழுவும் நல்ல இசையும் பிரசங்க பீடமும் இருந்தால் அது சபை என்று ஆகிவிடும் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அப்படியாகாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் திருச்சபை மக்களுக்கு வேண்டும். அது வேதத்தை மட்டுமே சார்ந்து வாழும் வாழ்க்கை உடையதாயிருக்க வேண்டும். இங்கே ஒரு நாளும் மற்றொரு நாளிலே வேறு ஒரு மாயைகளை நாடி ஓடுவதும் கூடாத காரியம். யூதா ஜனங்கள் ஜீவனுள்ள உண்மையான தேவனை வணங்கி வாழ்க்கை நடத்துவதாக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மோளேகுவின் விக்கிரகாராதனைக்கு தங்களை கொடுத்து விட்டார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நம்முடைய பக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? நீங்கள் தேவனை மட்டும் தொழுது கொள்கிறீர்களா? இல்லாவிட்டால் அவரையும் தொழுது கொண்டு அவருக்கு இணையான வல்லமை இதற்கும் உண்டு என்று சொல்லி வேறொரு பொருளையும் அந்த இடத்திலே வைத்திருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றே முழுமையாக கர்த்தரை விசுவாசிக்கும் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கும் இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவரே உங்களை முற்றுமுடிய வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவர். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிற அவர் உங்களையும் தம் கரம் பிடித்து கடைசி வரை கரை சேர்ப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கலாம். அப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளே கடந்து வர ஆண்டவர் உங்களை இன்றும் அன்போடு அழைக்கிறார்.
Yeah.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20.